நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். போன வாரம் புதுசாக ஒரு மூணு படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு ஓடிடி பிளாட்ஃபார்மில். ஒன்று ஒன்றா பார்த்துட்டு சரி ஒரு எபிசோடு ஒன்று போட்டலான்னு நினைக்கும் போது கரெக்டாக இந்த பிளாக் வீடோவும் நடுவில் வந்துருச்சு. சரி, பிளாக் வீடோவும் பார்த்துட்டு ஒரேடியாக போட்டலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. பார்த்த எல்லா படமுமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். பார்த்து அதே வரிசையிலே நம்ம அந்த படத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ரெண்டு இங்கிலீஷ் படம் பார்த்தேன், ஒரு மலையாள படம் பார்த்தேன், ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. தமிழ் படம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் ஏகப்பட்ட ரிலீஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால் இனிமேல் வர வாரங்கள் எல்லாம் ரொம்ப பிஸியாகவே இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஸோ முதல்ல போன வாரம் பார்த்தீங்கன்னா ப்ரைமில் ஃபியூச்சர் வார், த டுமாரோ வார் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. சாரி, தப்பாக சொல்லிட்டேன். இந்த டுமாரோ வார் அப்படிங்கிற படம் வந்து கிறிஸ் ப்ராட் நடிச்சிருந்தார். பிரமாதமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் தான் இது. என்ன பண்ணுறது, இந்த கோவிடுனால இன்னும் பெரும்பாலான இடங்களில் தியேட்டர் இன்னும் ஓப்பன் ஆகலை. ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்கன்னு சொல்லலாம் இந்த படம். நல்ல ஒரு ஆக்ஷன், ஒரு சென்டிமெண்ட், அங்கங்கே சின்ன சின்ன காமெடி, சயின்ஸ் ஃபிக்ஷன், ஃபேண்டசி அப்படின்ற மாதிரி பல ஜானர்களில் இந்த படத்தில் பூந்து விளாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஜேகே சிமெண்ட்ஸ் நடிச்சிருக்காரு. அவர் வந்து விப்ளாஷ் அப்படிங்கிற படத்தில் ஒரு அந்த ட்ரம் சொல்லித்தர வாத்தியாராக நடிச்சிருப்பாரு. செம்மையாக இருக்கும் அந்த படம், நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள். படம் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு இன்டர்ஸ்டெல்லார் மாதிரின்னு சொல்லலாம். ஆனால் இன்டர்ஸ்டெல்லாரே வந்து பயங்கர ஆக்ஷனாக எடுத்திருந்தா. இன்டர்ஸ்டெல்லார் வந்து கிளாசிக், அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதுவே ரொம்ப ஒரு சண்டை படமாக, ஒரு ஆக்ஷன் படமாக நிறைய ஏலியன் வச்சு எடுத்திருந்தா கொஞ்சம் டுமாரோ வார் மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக என்ன விஷயம் இருந்துச்சுன்னா எல்லாமே இருந்துச்சு. அதாவது ஃப்யூச்சர், டைம் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அப்புறம் ஏலியன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சு. அப்புறம் டைம் ஜம்ப் பண்ணுறது, இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அப்புறம் முக்கியமாக என்ன நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் அப்படின்னா, இந்த வில்லன்களில் பார்த்திங்கன்னா அந்த ஏலியனாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும், இப்போல்லாம் எப்படி ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு வில்லன், ஒரே ஒரு ஏலியன் இல்லை இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது மேபி இப்போ நம்ம இப்படி மாதிரி பழக்கப்பட்டோம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஒன்றும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஒரு ஆயிரக்கணக்கில், ஒரு லட்சக்கணக்கில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம வேர்ல்டு வார் சீல வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பி பார்த்துருப்பீங்க, அப்படியே பெரிய செவரு மேலே லட்சக்கணக்கான ஜாம்பி அப்படியே மேலே ஏறும். ஸோ அந்த மாதிரியாக இருக்கட்டும். இல்லை கடைசியாக வந்த ஸ்பைடர்மேன் பார்த்திங்கன்னா அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் கடைசியில் சேர்ந்து அப்படியே ஒரு லட்சக்கணக்கில் ட்ரோன்ஸை சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணோம். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டம் நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இது இந்த படத்துலேயும் அதே மாதிரி இருக்குது. ஏலியன் அப்படின்னு காட்டுறாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் ஆரம்பிக்குது. ஒரு ஏலியன், ரெண்டு ஏலியன் மாதிரி கண்ணுக்கு படுது. அப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே வஜன்னு இந்த 90s கிட்ஸ் இல்லை, ஓகே இந்த மம்மி படம்லாம் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த பக்ஸு வந்து காலில் வந்து இதாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பூச்சி வந்து லட்சக்கணக்கான பூச்சி அப்படியே கச்ச 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 கச்சன்னு ஏறுற மாதிரி. ஸோ அது மாதிரி இதுலேயும் வந்து நிறைய சீன்ஸ் நல்லாயிருக்கு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க. உண்மையிலே ஒரு ரீசெண்டாக வந்த ஓடிடியில் வந்த ரீசெண்டாக வந்த பல படங்களுக்கு நடுவில், இன்ஃபேக்ட் ஆர்மி ஆஃப் த டெட்டை விட இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நான் சொல்லுவேன். ஆர்மி ஆஃப் த டெட் வந்து நல்ல ஸ்டைலிஷாக ஒரு மாதிரி இருந்துச்சு. அது ஒரு வேறு மாதிரியான ஒரு படம். இது வந்து நிறைய கதையும் இருக்குது இந்த படத்தில். கொஞ்சம் இஷ்டத்துக்கு அடித்து விட்டுருக்கானுங்க, மசாலா படம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்குது. ஆனால் அஃப்கோர்ஸ் நம்ம சும்மா ஜாலிக்கு பார்க்குறதுனால ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. பார்க்கும்போது என்டர்டெய்னிங்காக இருக்கா, ஃபேமிலிலாம் இருக்கா, ஓகே, சண்டை இருக்கா, ஓகே, கொஞ்சம் காமெடி இருக்கா, ஓகே, ஃபைட்டு, ஏலியன் எல்லாம் இருக்கா, ஓகே அப்படிங்கிறதுனால படம் நல்லா ஜாலியாகவே போகுது. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு சீனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஃபுட்பால் மேட்ச் காட்டுவாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லேருந்து ஒரு குரூப் வந்து அப்படியே இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதுலேருந்து குதிக்கிறாங்க, நம்ம பயந்துடுறோம் ஃபஸ்ட்டு, இவங்க தான் ஏலியன்ஸுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, அவங்க 30 வருஷம் ஃப்யூச்சர்லேருந்து வராங்க, 2051லேருந்து வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இருக்கிற அந்த டைமில் 2051 நிறைய ஏலியன்ஸ் வந்து உலகத்தை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது நீங்கள் வந்து இந்த டைம் இந்த இது மூலியமாக, ட்ராவல் மூலியமாக எங்கள் எதுக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களெல்லாம் காப்பாற்றுங்க, நாங்கள் எல்லாருமே உங்களோட பேரம் பேத்திங்க, உங்களோட பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போ நிறைய டிபேட் நடக்குது உலகம் பூரா, போகலாமா வேண்டாமா, நமக்கு என்ன வந்துச்சு, அவனெல்லாம் கெட கட்டு போகிறாங்க, நம்ம ஏன் போய் சாகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ போயிட்டு வராங்க அப்படின்னா போயிட்டு நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க, ஏன்னா அந்த ஏலியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இங்கே லோக்கலில் நடக்கிற டிபேட்டையும் காட்டுறாங்க, எதுக்கு நமக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்களும் நம்ம பசங்க தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த ஆங்கிளையும் கொஞ்சம் காட்டுறாங்க, அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த கிறிஸ்பிராட்டியும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, கட்டாயப்படுத்திடுறாங்க, கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் அங்கே போகிறாரு. போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஏலியன்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவர் வந்து அங்கே போய் எப்படி வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்களை காட்டுறாங்க. இவருக்கு வந்து இங்கே 2021 அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃப்யூச்சரில் போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு தான் வந்து இந்த ஹோல் ஆர்மி மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஏலியன்ஸுக்கு எதிர்த்து ஒரு போர் நடத்துகிற அந்த இதுக்கே ஹெட்டாக இருக்கிறவங்க இவங்களோட பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இந்த கிறிஸ் ப்ராட் வந்து, அவ ஏன்னா அவருக்கு வந்து அவரோட ஃப்யூச்சர் தெரியாது. அவரோட ஃப்யூச்சரில் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அவர்கிட்ட சொல்லிடுவாங்க, அவர் கொஞ்சம் 9 இயர்ஸில் இறந்து போயிடுவார் அப்படின்ற மாதிரி. நிறைய ஃப்யூச்சரை விஷயத்தை அவங்க அப்பாக்கிட்ட சொல்லவும் கூடாது, அதே சமயத்தில் ஏன்னா சொன்னால் நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால, அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால சொல்லாமலும் சொல்ல மறுக்கிறாங்க. ஸோ அந்த ஊழல் நல்லாயிருக்கு, அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்டே எப்படி பேசுது, என்ன எதிர்பார்க்குது அப்படின்ற மாதிரி அந்த சென்டிமெண்ட்டான சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இவன் அங்கே போய் எப்படி அந்த ஏலியன்ஸ் கூட ஃபைட் பண்ணுறான், கடைசியில் வந்து எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத தாண்டியும் அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸாக இருந்திருக்கணும் நார்மலாக, கரெக்டாக. ஆனால் அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபெயிலியரில் போய் முடிகிறதுனால அதுக்கு அப்புறமா ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக படத்தில் இருக்குது. அதாவது அவன் வந்து திரும்ப கரண்ட் டைமுக்கு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறமா இந்த ஏலியன்ஸோட ஆரிஜின் எங்கே, ஸோ எங்கே ஆரம்பிக்கிறாங்க, எப்படி அவங்க வந்து நம்ம ஸ்பேஸுக்குள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சோர்ஸ்லேயே போய் நம்ம நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிறத முடிவெடுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பிட்டுகள் போடுற மாதிரி தெரியுது, ஏதோ கதை ஓடுறானுங்க. அதுக்கப்புறம் ஆனால் எங்கேருந்து அந்த சோர்ஸ் கண்டுபிடிச்சிட்றாங்க. ஒரு இது எல்லாத்துக்கும் ஒரு வந்து ஒரு 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 ஃபீமேல், ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஃபீமேல், ஒரு ஏலியன் ஒன்று இருக்குது, அதுதான் பல குட்டிகள் போடுது. அந்த ஃபீமேலை கொல்றதுக்கு இவனுக்கு படுற பாடு தான் வந்து அந்த கிளைமேக்ஸ். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அதாவது இந்த வில்லன்களை வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக போடணும், எவ்வளோ அடித்தாலும் அந்த கருப்பாம்பூச்சி மாதிரி சாவவே கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் அந்த படங்கள் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சில நேரம் நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், என்னடா ஹீரோ இவ்வளோ அடிக்கிறான் ஒரு இதுவே இல்லையே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் தோணலை, ஏன்னா அந்த ஏலியன்ஸுக்கு ஜென்யூனாக அவங்க கொஞ்சம் பவர் கொடுத்த மாதிரி தெரிஞ்சுது, ஒரு ஆர்கானிக்காக இருந்துச்சு, வேணும்னே நிறைய சூப்பர் பவர் கொடுத்த மாதிரி தெரியல, ஜென்யூனாக இருக்கிற பவர், நிறைய நல்லா அட்டாக் பண்ணுற மாதிரியான பவர், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக டைம் கிடச்சா நீங்கள் வந்து முடிஞ்சால் பிக் ஸ்க்ரீனில் பாருங்கள், லேப்டாப்பில் பார்க்குறத விட்டுட்டு டிவியில் முடிஞ்சால், ஸ்மார்ட் டிவி எல்லாம் இருந்துச்சு இப்போ எல்லோரும் வீட்லேயும் இருக்குது, அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிவியில் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். பார்த்து முடித்த உடனே அடுத்து வந்து ஹிந்தியில் நெட்ஃப்ளிக்ஸில் ஹசீன் தில்ருபா அப்படிங்கிற அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இது வந்து டாப்ஸி டாப்ஸி பண்ணும் நம்ம ஆடுகளம் பொண்ணு டாப்ஸி, அப்புறம் விக்ரந்த் மாசி அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் நடிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் படம்னு சொல்லுவேன்னு நினைக்கிறேன். இது வந்து படத்தில் ஒன்றும் வல்காரிட்டி ரொம்ப ஒன்றும் இல்லை, ஆனால் வயலன்ஸ் இருக்குது படத்தில், கண்டிப்பாக குழந்தைங்க தவிர்த்தரலாம்னு நினைக்கிறேன் இந்த படம். ஓகே, படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன், என்னால் ஒரு முடிவுக்கே வர முடியல. இந்த படம் பார்த்து முடித்ததுலேருந்து எனக்குள்ள ஒரே கன்ஃபியூஷன், இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக ஒரு ரொமான்ஸ் படம்னு சொல்ல முடியல, ஒரே ஒரு த்ரில்லர் பாயிண்ட் மட்டும் இருக்குது. அதாவது ஓப்பனிங் சீன்லேயே வந்து இந்த தாப்சி பண்ணோட ஹஸ்பண்டு இறந்துடுறாரு. அதுக்கு சாட்சி வந்து ஒரு ஒரு வெட்டப்பட்ட ஒரு ஒரு கை ஒன்று கிடைக்கிது. ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுது, ஒரு கேஸ் வெடித்து ஒரு வீட்டில் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிடுது. ஸோ வெட்டப்பட்ட ஒரு கை மட்டும் கிடைக்கிது, அது வந்து இந்த பொண்ணு தான் வந்து கொலை பண்ணியிருக்கா அப்படிங்கிற போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இந்த படம் ஆரம்பிக்குது. ஸோ இவ வந்து அதுக்கப்புறம் இவளோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான், அவள் எப்படி இருந்தா, எப்படி கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தா, அவங்களுக்குள்ள ரிலேஷன் எப்படி இருந்துச்சு, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறதுன்னா அந்த ஹஸ்பண்டு கூட ஒரு ரிலேஷன் சரியாக போகலை. அவன் வந்து இவளை ரொம்ப ஒரு பேரழகியாக பார்த்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். இவளுக்கு வந்து கொஞ்சம் நெருக்க தேவைப்படுது, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோவோட ஒரு கசின் பிரதர் ஒருத்தன் வீட்டுக்கு வரான். அவன் பார்த்தா பாடி பில்டர் மாதிரி இருக்கான், இந்த ஜானி பிராவோன்னு சொல்லுவாங்க நம்ம கார்ட்டூனில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி இருக்கான். ஸோ அவனை பார்த்த உடனே இவளுக்கு அவன் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது, அவங்களுக்குள்ள கொஞ்சம் இது ஏற்படுது, கசமசா ஏற்பட்டுருது. அவன் அதுக்கப்புறம் போயிடுறான், அந்த கசின் பிரதர் கிளம்பி போயிடுறான், வேலையை முடிச்சுட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இவன் வந்து ஓப்பனாக போயிட்டு ஹஸ்பண்டுக்கிட்ட போய் சொல்லிடுறான், இந்த மாதிரி எனக்கும் அவனுக்கும் இது மாதிரி ஆகிப்போச்சு, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்துவர மாட்டேங்குதுன்னு சொல்லிடுறான். அவன் ரொம்ப கடுப்பாயிடுறான். அவன் கடுப்பானதுக்கப்புறம் இவன் திருப்பியும் வந்து சாரி கேட்டு என்னைய மன்னிச்சிரு, நான் இது மாதிரி பண்ணிட்டேன், நான் அவன் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது வரைக்கும் என் கூட எனக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த ஹஸ்பண்டுக்காரன் என்ன பண்ணுறான்னா நிறைய சைக்கோ மாதிரி வேலைகள் பண்ணுறான், சேடிஸ்டாக மாறிடுறான். இந்த பொண்ணை வந்து நான் இந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு வந்து தப்பான எண்ணங்கள் ஞாபகம் வருது. அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான், வேணுன்னே வந்து இந்த பொண்ணை வந்து ஹர்ட் பண்ணுறான், கேஸை வெடிக்க வைக்கிறான், படிக்கட்டுலேருந்து வலிக்கு விழ வைக்கிறான், எல்லாமே வேணுன்னே பண்ணுறான். அந்த பொண்ணும் எல்லாத்தையுமே ஆத்மாத்தமாக ஏற்றுக்குது. அதுக்கு அவ்வளோவா சொல்கிறான், அதுக்கு என்ன வேணாம் காரணமாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், இல்லை என்னோடய பழைய கில்ட்டாக இருக்கலாம், அதையும் அவளே சொல்லிடுறான். இந்த மாதிரி என்ன வேணாலும் காரணமாக இருக்கலாம், ஆனால் வந்து அந்த பெயின் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதான் இது ஒரு 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 மாதிரி வியர்டான ஒரு ஸ்டோரி லைன். எனக்கு என்னமோ நம்ம சின்ன பசங்க யங் ஜென் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா, அதுவும் கிளைமேக்ஸ் வந்து நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக ஸ்பாய்லர் வேணாம், கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூசமாக இருக்குது அவ்வளோ ஒரு லெவலுக்கு. சரி அது நம்ம டைரக்டர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது எப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும்னு, ஆனால் எனக்கு பார்க்கும்போது அந்த மாதிரி தோணுச்சு. ஒரு படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கணுன்னா வேறு வழி இல்லை, அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டுக்காக சில பல வேலைகளை செய்ய வேண்டியதாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு ஒரு ஆர்கானிக்காக இல்லை படத்தில் வந்து ஒரு இவள் கேரக்டர் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு மாதிரி இருக்கா, அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கா, அப்புறம் வேறு மாதிரி மாறிடுறா, அப்புறம் அது மாதிரி ரொம்ப அந்த சேஞ்ச் வந்து உடனே உடனே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது அந்த ஹஸ்பண்ட் ஹீரோவாக நடித்தவனோட கேரக்டரைசேஷன் ரொம்ப ஒரு மாதிரி அன்னீவனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி மேபி நம்ம வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது படத்தில் பார்க்கும்போது ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவனோட கேரக்டரைசேஷன் மாறிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி சிங்க் ஆகலை அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு தடவை வேணால் பார்க்கலாம், ஆனால் குழந்தைங்களோட பார்க்க முடியாது, கொஞ்சம் வயலன்ஸ் கொஞ்சம் குரூசமாக இருந்துச்சு. இதே வந்து டாப்ஸி வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி மண்மரிசியா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் நடிச்சிருந்தாங்க, அதுவும் வந்து ஒரு மாதிரி கிட்டத்தட்ட இதே மாதிரி சப்ஜெக்ட் தான். அதில் அபிஷேக் பச்சன் நடிச்சிருந்தார், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து ஒரு ஒரு பையனை லவ் பண்ணுவாள், ஆனால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அபிஷேக் பச்சனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், ஆனால் அவங்களுக்குள்ள சிங்க் சரியாக இருக்காது, திருப்பியும் அந்த பழைய லவ்வர் திருப்பியும் லைஃபுக்குள்ளே வருவான். கிட்டத்தட்ட இதே மாதிரி படம் தான், ஆனால் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்ன காரணம் தெரியல, அது அதில் ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு அந்த படத்தில். அது வந்து அனுராக் கஷ்யப் எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் ஒரு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த படத்தில் வந்து எல்லாமே ரொம்ப செயற்கையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த கசின் பிரதர் பார்த்திங்கன்னா இந்த அவனை பார்த்தாலே தெரியும் படத்தில் அவனை இதுக்காக தான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. எப்போ பார்த்தாலும் பாடி பில்டிங் பண்ணிக்கிட்டு ரிவர் ராஃப்டிங் தான் பண்ணுவார் அவர், இந்த மாதிரி கொஞ்சம் சில பல வேலை ஒரு ஆர்கானிக்காக இருந்த மாதிரி தெரியல. படம் ஃபுல்லாக இந்த மூணு பேர் தாங்க வருவாங்க, இந்த ஹீரோ ஹீரோயின் அப்புறம் மித்த வந்து போலீஸ் வந்து அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போவார். இந்த பொண்ணு வந்து ஒரு நாவல் படிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, இந்த நாவல் படிக்கிற படம் எடுத்தாலே இந்த நாவலில் இருக்கிற மாதிரியே தான் மர்டர் பண்ணுவானுங்க, நாவலில் இருக்கிற மாதிரியே ஏதாவது ஒரு வேலையை பண்ணுவானுங்க, திருட்டு பண்ணுவானுங்க, அந்த மாதிரி. அது மட்டும் கொஞ்சம் கிளிஷேவாக இருந்துச்சு. சரி ஓகே, நான் படம் ஓகே ஒரு தடவை பார்க்கலாம், பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. இதுக்கு அடுத்து நான் பார்த்த படம் வந்து சாராஸ் அப்படின்னு ப்ரைமில் ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம். இதில் வந்து ஆனா பென் நடிச்சிருந்தாங்க, சன்னி வெயின் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தார். ஆனா பென் வந்து கும்பலாங்கி நைட்ஸில் நடிச்சிருந்தாங்க, அப்புறம் ஹெலன் அப்படிங்கிற படம், அதாவது தமிழில் அன்பிற்கிணையால் அப்படின்னு நடிச்சிருந்தாங்க, ரீமேக் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை. அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க பார்த்தா கொஞ்சம் சின்ன பொண்ணு மாதிரி தான் தெரிவாங்க, கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா பயங்கர மெச்சூரான ஒரு சப்ஜெக்ட், அதாவது ஒரு என்ன சொல்கிறதுன்னா இந்த படம் மேபி அதாவது பார்க்குறதுக்கு எதுவுமே அவங்க வந்து தப்பாக காட்டலை, ஆனால் அந்த கண்டென்ட் வந்து வெரி என்ன சொல்கிறதுன்னா சில பேர்த்துக்கு ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும், சில இதே மாதிரி சில படங்கள் பார்த்தவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தோணாது. படத்தோட கதை ரொம்ப சிம்பிள், இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களை வளர்க்குறதுல ஒரு ஒரு பயம் இல்லை ஒரு தயக்கத்தை காட்டுறாங்க. சின்ன வயசில் இருந்தேன்னா ஸ்கூலில் இருந்தே அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறாங்க. ஒரு அதுக்கு கதை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட போய் டெய்லி பேசுகிறாங்க. அந்த இடத்துல அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பையன் கூட ஈர்ப்பு ஏற்படுது. அவங்க ரெண்டு பேரும் பழகிறாங்க. ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் கூட ஒரு காரணத்துக்காக ஏற்படுது. அப்போ வந்து ஹீரோ வந்து சொல்லிடுறான், கல்யாணம் பண்ணால் என்ன, நீ உன் போக்கில் இரு, நான் என் போக்கில் இருக்கேன், நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. நமக்கு குழந்தைங்க வேண்டாம் அப்படின்ற, அதாவது படமே வந்து குழந்தை வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற சப்ஜெக்ட்டை பற்றி தான் கதையே. ஸோ ஹீரோ வந்து நமக்கு இப்போதைக்கு குழந்தைங்க வேண்டாம், ரொம்ப ஒன்று நானும் ஒன்று இன்ட்ரெஸ்டட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணுறாரு. ஸோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவரோட கரியரில் நிறைய க்ரோத் ஏற்படுது. அவருக்கு ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுது. ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து சினிமா அப்படிங்கிறதுனால பெருசாக ஒன்றும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் உடனே அமையாது அப்படிங்கிற மாதிரி அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஆக்சிடென்டலாக அவங்களுக்கு வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. அவங்க வந்து அப்புறம் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவும் அவங்க சொல்லவும் வந்து அவங்க சுற்றி இருக்கிறவங்க குறிப்பாக மாமனார் மாமியார் பையன் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க எதுனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆக்சுவலாக அந்த படத்தில் பார்த்திங்கன்னா கேஸ்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பொண்ணாக இருக்கட்டும், அந்த பையன் ஹீரோ வந்து சூப்பராக நடிச்சிருந்தார் சன்னிவேன். அதே மாதிரி வந்து கேஸ்டிங் அந்த வயசான பாட்டியாக இருக்கட்டும், ஒரு பழைய ஹீரோயினை நடிக்க வைக்க கூப்பிடுவாங்க அவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த படத்தில் கேஸ்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் சொல்லுவேன். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு டாக்டரை போய் பார்க்குறாங்க. ஸோ இப்போது இந்த கரெக்டாக இந்த ப்ரெக்னென்ட் ஆன டைமில் இவங்களுக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இப்போ இவங்க அந்த குழந்தைய வச்சுக்கிறாங்களா, இல்லை அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே போய் டைரக்ட் பண்ணுறாங்களா, இல்லை குழந்தைய கிளச்சிட்றாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படத்தோட கடைசி ஒரு 40 minutes. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க, பயங்கர என்டர்டெய்னிங் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் உங்களை கண்டிப்பாக எங்கேஜ்டாக வச்சுருக்கோம். நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாக படம் இந்த மாதிரி எடுத்தால் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிவிடுவீங்க. ஆனால் அதை நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ரொம்ப சீரியஸாக போய் டாக்குமெண்ட்ரி மாதிரி, நீங்கள் இது மாதிரி ஒரு கம்பேரிசன் வேணும்னா ஆதலால் காதல் செய்வீர் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். செம்ம ஹார்டு ஹிட்டிங்காக இருக்கும் அந்த படம். அதாவது இதே மாதிரின்னு சொல்ல முடியாது. அதில் தண்ணி தெளித்து விட்ட மாதிரி ஒரு பையன் பொண்ணு லவ் பண்ணுவாங்க, அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிடும், இன்ஃபேக்ட் கல்யாணம் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்போது. ஸோ அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அந்த படத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய ப்ரெக்னென்சி கலைக்க மாட்டாங்க, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டேட்டு தாண்டி போய்டும்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தைய பெற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அப்பா அப்படி இருக்கும். அதாவது அந்த பொண்ணும் வேறு கல்யாணத்துக்கு போயிடும், அந்த பையனும் வேறு ஏரியாவுக்கு போயிடுவான், வேறு மாதிரி போயிடுவான். ஆனால் அந்த குழந்தை வந்து பெற்று விட்டுட்டு அனாதாசிரமத்தில் போட்டுருவாங்க. பயங்கர டச்சிங்காக செம்மையாக எடுத்துருப்பாங்க, பயங்கர ஹார்டு ஹிட்டிங்காக இருக்கும் அந்த படம், சூப்பராக இருக்கும். அந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இவனோட மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படம் அந்த மாதிரி ரொம்ப ஹார்டு ஹிட்டிங்காக கொண்டு போகாமல் கொஞ்சம் ப்ரீஸியாக தான் கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு ஹீரோயினை நடிக்க வைக்கிறதுக்காக கூப்பிட போவாங்க படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு. அப்போ வந்து அந்த ஹஸ்பண்ட் சொல்லுவார், நான் இவ்வளோ போன் தான் சொல்லிகிட்டு இருக்கேன், நான் என்னோட பர்மிஷன் நான் கொடுத்துட்டேன், ஆனால் அவள் தான் போக மாட்டேறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி உரைக்கும். அதாவது நீ என்னடா பர்மிஷன் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹார்டு ஹிட்டிங்காகவும் சொல்லலை, லைட்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டென்ட் வந்து நல்லாயிருக்கு, நல்ல சில விஷயங்கள் நல்ல நறுக்கு நறுக்குன்னு சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். அந்த பையன் வீட்டு சைடு வந்து இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லும் போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த பொண்ணு எப்படி அதை கன்வே பண்ணுறா, ஒரு கட்டத்தில் என்ன ஆகுன்னா இந்த பையன் இருக்காங்களா அவனுக்கு வந்து குழந்தை வேணும்னு சொல்லிவிடுவான். அவள் வந்து செம்ம கோயிடுவான், ஏன்னா நீ வந்து வேணான்னு சொன்ன இப்போ வேணும்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல ஆரம்பிச்சிருவாள். ஸோ அந்த ஊடல் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்காக ரொம்ப சண்டை போடுற மாதிரி அது மாதிரியும் கட்ட மாட்டாங்க. நல்ல மெச்சூர்டான கேரக்டர்ஸ், அதுவும் அந்த பொண்ணு வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் டைப்பில் இருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதனால் ரொம்ப ஓவர் ட்ராமாட்டிக்காகவும் போகலை. அதே மாதிரி சொல்ல வந்த விஷயத்தை படத்தில் நல்லாவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் அந்த படம் வந்து சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் மெச்சூர் கண்டென்ட் இருக்குது, கொஞ்சம் இந்த மாதிரி பேசுகிற விஷயத்தில் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. ஆனால் காட்டுறதில் எதுவும் தப்பாக எதுவும் காட்டுறதில்லை, தப்பானா எதுவும் வல்கராக வயலன்ஸாக எதுவும் காட்டுறதில்லை, நல்லா எடுத்திருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம பிளாக் விடோவுக்கு வந்துட்டோம். டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸ்கார்லெட் ஜான்சன் நடிச்சிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து இப்போது கேரியிங் இன்னும் கொஞ்சம் நாளில் பேபி டெலிவரி பண்ண போகிறாங்க, அதுவும் ஒரு நியூஸு. அதனால் அவங்க ப்ரீமியர் கூட அட்டன் பண்ண வரல அப்படிங்கிறது நியூஸு. படம் வந்து மார்வலோட படம், என்ன சொல்கிறதுன்னா ஓடிடிக்காக எடுத்த மாதிரி எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. இது ஓடிடிக்காக எடுத்திருப்பாங்களான்னு சந்தேகம்தான். படத்தில் ப்ளஸ் வந்து பயங்கரமான கண்ணாபின்னான ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்தை கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள். தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கான்னு கரெக்டாக தெரியல, ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்க் கேஸ்க்கு எல்லாத்தையும் போட்டுட்டு போங்க. செம்ம ஆக்ஷன் சீக்வன்சஸ், எல்லா ஆக்ஷன் சீக்வன்சஸும் சூப்பராக இருந்துச்சு. இதுலேயும் வந்து என்ன காரணம்னு தெரியல, ரெண்டு அதாவது அக்கா தங்கச்சி பாசம் நல்லா காமிச்சிருக்காங்க. பாசம்னா அதுக்காக பாசம் மழை பொழியில் நல்லா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிறாங்க. ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, ஆனால் ரொம்ப ஃபேமிலி சென்டிமெண்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் அப்பா அம்மா கண்ணிலே காட்டுறதில்ல, அதுக்கப்புறம் தான் போயிட்டு அந்த அப்பாவை போயிட்டு. நியூயார்க் டைம்ஸில் இதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருந்தாங்க, ஸ்பைஸ் லைஸ் அண்ட் ஃபேமிலி டைஸ் அப்படின்னு ரொம்ப ஆப்டான ஒரு டைட்டில். அதாவது முதல்ல வந்து யார் உண்மை சொல்கிறா, ஐ மீன் ஸ்பைஸாக இருக்கிறாங்க அந்த ஃபேமிலியே, அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்பையாக இருக்கார் யூஎஸில். அப்புறம் இந்த பொண்ணுங்க ரெண்டு தனித்தனியாக வளர்கிறாங்க, ரெண்டு பேருமே கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா ஸ்டண்ட்டெலாம் கற்றுக்கிட்டு தான் வளர்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப காட்டலை, சீக்கிரமாக வளர்ந்துடுற மாதிரி காமிச்சிட்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து ஒரு ஒரு வில்லன் இருக்கான், அவன் வில்லன் வந்து ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி போட்டு எல்லா ஒரு விடோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லா பொண்ணுங்களையும் வச்சுருக்கான், நிறைய பொண்ணுங்களை வச்சுட்டு அந்த அவங்கள வச்சுட்டு நிறைய வேலை வாங்குகிறான். அவங்க வேலை வாங்குகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேர் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் திஸ் வில்லன் கை, அவங்க மேலே தண்ணி தெளிக்கிற மாதிரி ஒரு கெமிக்கலை தெளிச்சு விட்டால் உடனே அவங்க தெளிஞ்சிடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு, வேறு மாதிரி எடுத்துருக்கலாம், சரி ஓகே. ஸோ இப்போ இவங்க வந்து இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் என்ன வேலை அப்படின்னா, எப்படியாவது அந்த எந்த இடத்துல இந்த வில்லன் இருக்கானோ, வில்லன் பேர் ஏதோ ரஷ்யா ஏதோ ஒரு பேர் வாயிலே நுழையில ஏதோ ஒரு கோவ், அவனை போய் அழிச்சு கொல்லணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷன். ஆனால் அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல இவங்க அப்பா வந்து ரஷ்யன் பிரிசனில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அவங்க அப்பாவை முதல்ல வெளியில் எடுத்துகிட்டு வராங்க, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை தேடி போகிறாங்க. அவங்க அந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆகுது. அப்புறம் இந்த நாலு பேரும் சேர்ந்து எப்படி இந்த வில்லனை போட்டு தள்ளுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கதை தான். நல்ல இதுவும் ஒரு ஜாலியான படம் தான், நிறைய ஸ்டண்ட்டு நிறைய ஃபைட் சீக்வன்சஸ் இருக்குது, ஒரே லேடிஸ் எல்லா லேடிஸ் ஃபைட் லேடிஸ் அப்படின்ற மாதிரி. அது மேபி கொஞ்சம் ஒரு பசங்களை எகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாலும் கூட நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. நிறைய பொண்ணுங்க இந்த படத்தில், நல்லா இருந்துச்சு, மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு. ஆனால் படம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு ஒட்டலை, அது ஏன்னு தெரில. எல்லாமே இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் ஒரு மார்வலுக்கு இருக்கிற அந்த ஒரு 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 டச் ஏதோ ஒன்று லைட்டாக கம்மி, அது என்னன்னு தெரில. மேபி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்ணாபின்னான படங்களெல்லாம் பார்த்துட்டு பார்த்ததுனால கொஞ்சம் அந்த மாதிரி தோணுதோ என்னவோ. மேபி இது வந்து ஒரு ஹல்க் வந்த டைம்லேயோ இல்லை ஒரு வின்டர் சோல்ஜர் கூட கொஞ்சம் அவெஞ்சர்ஸ்லாம் வந்துருச்சு, மேபி அந்த டைமில் ரிலீஸ் ஆயிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஏகப்பட்ட மார்வல் யூனிவர்ஸில் ஏகப்பட்ட படங்களை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன பச்சா மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு, செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு, செம்மையாக நடிச்சிருக்காங்க, ஃபைட்டு செம்மையாக போட்டிருக்காங்க ஸ்கார்லெட் ஜான்சன். அந்த இன்னொரு பொண்ணு சூப்பராக நடிச்சிருக்கு, அவங்க பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் செம்மையாக நடிச்சிருந்தாங்க. அந்த அப்பா கேரக்டர் அப்பப்போ கொஞ்சம் காமெடி பண்ணுறாரு, அதெல்லாம் அப்பப்போ கிளிக் ஆகுது, அப்பப்போ கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்க. மித்தபடி இந்த படத்தில் எல்லாமே இருக்குது, காமெடி ஆக்ஷன் சென்டிமெண்ட் எல்லாமே, சென்டிமெண்ட்னால் நல்லா ஒரு காமெடியான சென்டிமெண்ட் மாதிரி எடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த வாரம், ரொம்ப நல்லா போச்சுன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த வர மாதம் வந்து ஜூலை அண்ட் ஆகஸ்ட் வந்து நிறைய ரிலீசஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, எப்போவுமே இப்படி தான் தெரியுது. ஆனால் வாரம் வாரம் போனால் நிறைய தமிழில் ஒன்றும் பெருசாக வரமாட்டேங்குது. ஆக்சுவலாக நெட்ரிக்கன் நயன்தாரா நடித்த படம் இந்த மாதம் வருதுன்னு சொல்கிறாங்க, நரகாசுரன் நம்ம கார்த்திக் நிறைய நடித்த எடுத்த படம் அதுவும் வருதுன்னு சொல்கிறாங்க, கார்டன் வருதுன்னு சொல்கிறாங்க, டாக்டர் சூமோ வெள்ளை யானை இது போன்ற பல படங்கள் வந்து லிஸ்ட்டில் இருக்குது, ஆனால் எதுவுமே பெருசாக டேட்ஸ் எதுவும் கொடுக்கல. இப்போ வாழ் அப்படின்னு ஒரு படம் வந்து சோனி லைவில் வரப்போகுது. ஸோ சோனி லைவ் வந்து இப்போ தமிழில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய ரிலீஸஸ் கொடுக்குறாங்க. தேன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு வாரம் முன்னாடி. நான் அதை பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. வாழ் அப்படின்னு ஒரு படம், இது வந்து அருவியோட டைரக்டர் எடுத்திருக்க படம். படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பெருசாக ஒன்றும் புரிகிற மாதிரி இல்லை. அதுதான் அந்த படத்துக்கு ஒரு இன்ட்ரிகிங்கான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். விக்ரம் கமல் ஓட அடுத்த படத்தோட ஃபஸ்ட் லுக் இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. இன்ஃபேக்ட் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேனா இன்னொரு அரை மணி நேரத்தில் அது வந்து வெளியே வரப்போகுது. இப்போ திருப்பியும் ஷூட்டிங்கெலாம் ரெசியூம் பண்ணிட்டாங்க, போன வாரத்துலேருந்து தமிழ் படங்களுக்கான ஷூட்டிங்கெலாம் ரெசியூம் பண்ணிட்டாங்க. அண்ணாத்தா வந்து தீபாவளிக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன ஸ்டாப் ஆனாலும் இந்த சினிமா சம்மந்தமான விஷயங்கள் நியூஸ் எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ, இன்ஃபேக்ட் நவரசாவோட டீசர் வந்து வெளியில் வந்து விட்டுருந்தாங்க நேத்திக்கு, பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நவரசங்கள் 9 எமோஷன்ஸ் நம்ம அவனிமனில் வந்து விஷால் பண்ணியிருப்பார் நவரசத்தை. ஸோ அதை வந்து இந்த இதில் வந்து 9 ஸ்டோரிஸ், எவ்வளோ நேரம் இருக்கும்னு தெரில. ஒரு ஒரு படமும் சூர்யா நடிச்சிருக்காரு, விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு, ஏஆர் ரமான் மியூசிக் போட்டிருக்காரு, மணிரத்னமோட ப்ரொடக்ஷன், கார்த்திக் நரேன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நம்ம அரவிந்த் சாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு, பிரியதர்ஷன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணியிருக்காரா கரெக்டாக ஞாபகம் இல்லை, பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவர் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, அது அந்த இது அது ஒரு ஒரு படத்தில் அவர் நடிக்கிறாரு, அது கார்த்திக் சூப்பராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு நிறைய ஸ்டார்ஸ் இன்வால்வ் ஆன ஒரு ப்ராஜெக்ட் அது. ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு மணி நேரம் இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன், 9 மணி நேரம். ஏன்னா சூர்யா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ நான் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம். அதுவும் சூர்யா நடித்த படம் பேர் கேட்டிங்கன்னா கித்தார் மேலே நின்று, இல்லை கரெக்டாக சொல்கிறேன்னா கித்தார் மேலே நின்று அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு படம், அதுவும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எல்லோரும் பிரசன்னா ஒரு இதில் நடிக்கிறாரு, அவரும் ஒரு இதில் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய 9 டிஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து அந்த படத்தில் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட்டில் ரிலீஸ் அந்த படம். ஓகே, சூர்யா படம் பேர் வந்து கித்தார் கம்பி மேலே நின்று, அதாவது ஓகே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது, ஆனால் படம் எப்படி வரும்னு தெரில. நம்ம சில நேரம் இந்த படம் பேரை பார்த்தோ ட்ரெய்லரை பார்த்தோ காமெடி பண்ணுறது வழக்கம், ஆனால் படம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புவோம், ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இந்த 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 ஆந்தாலஜி. இந்த ஆந்தாலஜி இல்லை, ஜஸ்ட் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ்ன்னு நினைக்கிறேன். 9 டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை காட்டுறாங்க. யோகி பாபு நடிச்சிருக்கார் ஒரு இதில். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டில் நமக்கு வந்து ஹெவிலி லோடட்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் மித்த லாங்குவேஜஸ் இங்கிலீஷ்லேயும் சரி மித்த லாங்குவேஜஸ்லேயும் சரி மலையாளத்தில் மாலிக் வருது. ஸோ ஐ திங்க் தியேட்டரை விட இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஃப்ளட்டு மாதிரி இல்லை, அப்படியே கொட்டுக்குது எல்லா படமும். ஸோ கண்டிப்பாக இன்னும் நிறைய கண்டென்ட்டோட ரொம்ப சீக்கிரத்துலேயே சந்திக்க ட்ரை பண்ணுறேன், இல்லாட்டா எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. ஏன்னா இந்த படத்தெல்லாம் கவர் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகுது. நடுவில் இந்த பெட்டர் கால் சால் அந்த வெப் சீரிஸ் பார்த்துட்ருக்கேன். பழைய சீரீஸ் தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் பார்க்கல. ஸோ அது இப்போ தான் தேர்ட் சீசன் வந்திருக்கேன். ஸோ அது பார்க்குறதுனால நிறைய படங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. கூடிய சீக்கிரத்தில் உங்களை சீக்கிரம் சந்திக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பை.